ගරු රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி அவர்களால் சபையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு பேரணியை ஆளுங்கட்சி சார்பாக வரவேற்று இந்த விவாதத்திலே நான் பங்கு பெற்றுகின்றேன். இந்த விவாதம் வெறுமனே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றியதல்ல. இது எமது நாட்டின் பொருளாதாரம், இலட்சக்கணக்கான குடும்பங்களுடைய எதிர்காலம், எமது மனித வளத்தின் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன் தொடர்பான ஒரு முக்கிய விவாதமாகும். கௌரவ தலைவர்களே, வெளிநாடுகளிலே பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்கள் எமது பொருளாதாரத்தின் முக்கியமான தூண்களில் ஒருவராக கணிக்கப்படுகின்றார். பொருளாதார நெருக்கடியான காலங்களில் அவர் அனுப்பிய அந்நிய செலவாணி நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு பெரும் ஆதரவாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நாம் அவர்களை வெறும் அந்நிய செலாவணியை உருவாக்குகின்ற மனித வளமாக மட்டும் பார்க்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு தாயின் தியாகம், ஒரு தந்தையின் கனவு, ஒரு குழந்தையின் எதிர்காலம். The migrant workers are not just foreign exchange earners. They are the nation builders. எனவே அவர்களின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகும். கௌரவ தலைவர் அவர்களே, புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சேவைகளை நவீனமயப்படுத்துதல், தொழிலாளர்களினுடைய முறைப்பாடுகளை விரைவாக கையாளும் முறைமைகளை உருவாக்குதல், வெளிநாடு செல்லும் முன் தேவையான பயிற்சிகளை வழங்குதல் மற்றும் தூதரக சேவைகளை வலுப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நேரடி சேவைகளை வழங்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. Technology should become a protection mechanism for our migrant workers. அதாவது நம் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் சிக்கிய பின்னர் உதவுவது மட்டுமல்ல, அவர்கள் சிக்கலில் சிக்காமல் தடுக்க முறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அண்மையில் கூட வேலைவாய்ப்பு பணியகத்தால் இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற தொழிலாளருடைய பிள்ளைகளுக்கு பல புலமை பரிசுகள் பரிசுகளை அறிமுகப்படுத்தி வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் போன வாரம் நடைபெற்றது. நாங்கள் 33 பிள்ளைகளுக்கு அந்த புலமை பரிசுகளை பெற்றுக் கொடுத்தோம். அதாவது ஸ்காலர்ஷிப் சித்திரந்த பிள்ளைகளுக்கு 25,000, ஓஎல் பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கு 30,000, அதேபோன்று ஏஎல்ஏ பாஸ் பண்ணி பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கு 40,000 ரூபாயாக நாங்கள் இந்த உதவித்தொகை அதிகரித்து வருகின்றோம். அதேபோன்றுதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் நாம் ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. சிம்பிளி வி கேன் சே ஃப்ரம் லேபர் மைக்ரேஷன் டு ஸ்கில் மைக்ரேஷன். வெறுமனே குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களை அனுப்புவது அல்ல, உலக சந்தையில் தேவைப்படுகின்ற திறன்களை கொண்ட, மொழி அறிவு கொண்ட, தொழில்நுட்ப அறிவு கொண்ட தொழிலாளர்களை உருவாக்க வேண்டும். அதற்காக அரசாங்கமே நாங்கள் பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றோம். கௌரவ தலைவர் அவர்களே, 2026 ஜூன் மாதம் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO ஆகிய இணைந்து லங்கா கனெக்ட் என்னும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளன. உலகின் எந்த நாட்டிலிருந்தும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்யவும் அவற்றின் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் தேவையான அரசாங்க உதவிகளை பெறவும் இந்த செயலி உதவுகின்றது. இது தொழிலாளர் பாதுகாப்பை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். அதேபோன்றுதான் 2026 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தவும், சலுகை அடிப்படையில் வீடமைப்பு கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்காக ஆரம்ப கட்டமாக 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறையின் தேசிய கொள்கை இன்று சேஃப் ஓடலி அண்ட் ரெகுலர் மைக்ரேஷன் என்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அணுகுமுறை அடிப்படையாக கொண்டு முன்னகப்படுகின்றது. அதேபோல் திறமை மிக்க மற்றும் அரைத்திறன் மிக்க தொழிலாளர்களுக்கான உலகளாவிய வேலைவாய்ப்புகளை விரைவுபடுத்தும், தொழிலாளர்கள் குடும்பங்களின் நலனை உறுதிப்படுத்தும் அமைச்சின் முக்கிய இலக்குகளாக காணப்படுகின்றன. அதேபோன்றுதான் அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைகளை முன்னிட்டு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பை மீளாய்வு செய்து 24 மணி நேர அவசர உதவி சேவைகளை மற்றும் அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே இதுபோன்ற பிற நடவடிக்கைகளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இந்த தேசிய விடயத்துடன் தொடர்புபடுத்தி வடக்கு மாகாணம் எதிர்கொள்ளும் சில தனித்துவமான பிரச்சனைகளை இந்த உயரிய சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உள்ள பல இளைஞர்கள், பெண்கள் பொருளாதார காரணங்களால் வெளிநாடுகள் செல்கின்ற நிலை அடைகின்றனர். யுத்தத்தின் பின்னரான பொருளாதார தாக்கம், உள்ளூர் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, குடும்ப வருமான தேவைகள் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகிய இவை காரணங்கள் அமைகின்றன. வெளிநாடு செல்வது அவர்களுக்கு பல நேரங்களில் ஒரு வாய்ப்பு அல்ல, ஒரு கட்டாயமான வாழ்க்கை தீர்மானமாக மாறியுள்ளது. மைக்ரேஷன் சுட் பி எ சாய்ஸ், நாட் எ டெஸ்பரேஷன். எனவே வடக்கு மாகாணத்துக்கு விசேடமான வேலைவாய்ப்பு மற்றும் திறன் அபிவிருத்தி அணுகுமுறை தேவைப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், தலைவர் அவர்களே, வடக்கு மாகாணத்திலிருந்து மிகவும் கவலைக்குரிய விடயமாக சுற்றுலா விசா மூலம் நடைபெறுகின்ற வேலைவாய்ப்பு மோசடி காணப்படுகின்றது. சில போலி முகவர்கள் இளைஞர்களின் வெளிநாட்டு கனவுகளை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுகின்றனர். சுற்றுலா விசா, மாணவர் விசா அல்லது போலியான வேலை ஒப்பந்தங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக சில பிள்ளைகள் அங்கே செல்வதாக ஒப்பந்தம் செய்கின்றனர். அதனால் வேலை இல்லாமல் தவிக்கின்றனர், கடன் சுமையிலே சிக்குகின்றனர், சட்ட பாதுகாப்பை இழக்கின்றனர், மனித கடத்தல் வலையமைப்பில் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். The visa fraud is not only a financial crime, it is a human rights issue. எனவே இந்த போலி வேலைவாய்ப்பு முகவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மாவட்ட மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வு மையங்களை நாங்கள் நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மொழியிலே ஆலோசனை சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்றுதான் பதிவு செய்யப்பட்ட முகவர்களின் தகவல்களை மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாவட்டங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விசேட ஆலோசனை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் அவசியமாகும். எனவே இந்த இடத்திலே நான் என்னுடைய சில ஆலோசனைகளையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். கௌரவ தலைவர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே உயர் சபையிலே என்னுடைய பரிந்துரைகளை முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, வடக்கு மாகாணத்தில் ஒரு மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதற்கூடாக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற இளைஞர் ஜோதிகளுடைய தேவைகள், பாதுகாப்பு என்பன பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சரியான வழிகாட்டல்களை நாங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்றுதான் வடக்கு இளைஞர்களுக்கான ஸ்கில்டு மைக்ரேஷன் ட்ரைனிங் கப் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதற்கூடாக அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகள், மொழி பயிற்சிகள், அவர்களுக்கான ஆலோசனைகள், அந்தந்த நாடுகளில் காணப்படும் சட்ட திட்டங்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு நிலையங்களை நாங்கள் உருவாக்குவது கூடாக இங்கிருந்து செல்கின்ற எங்களுடைய தொழிலாளர்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். அதேபோன்றுதான் நான் குறிப்பிட விரும்புவது, வெளிநாட்டிலிருந்து திரும்புகின்ற தொழிலாளர்களுக்கு ரீஇன்டக்ரேஷன் அண்ட் என்டர்பிரன்ஷிப் சப்போர்ட் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அங்கிருந்து வருபவர்களை நாங்கள் வரவேற்று அவர்கள் இந்த நிலைமையிலே சேர்ந்து வாழக்கூடிய தன்மையும், தொழில் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்றுதான் மனித கடத்தல், போலி வேலைவாய்ப்பு முகவர்களை தடுக்கின்ற விசேட வேலை திட்டம், ஒரு கண்காணிப்பு முறைகளை நாங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கௌரவ தலைவர் அவர்களே, புலம்பெயர் தொழிலாளர்கள் நமது நாட்டின் பொருளாதார பலம் மட்டுமல்ல, அவர்களது சமூகத்தின் முக்கியமான அம்சமாகும். அவருடைய பாதுகாப்பு என்பது பணம் பற்றிய விடயம் அல்ல, அது மனித கண்ணியம் பற்றிய விடயம். சேஃப் மைக்ரேஷன், ஸ்கில்ட் ஒர்க் போர்ஸ், ப்ரொடெக்டட் ஃபேமிலிஸ், இதுவே நம்முடைய இலக்காக காணப்படுகின்றது.
எனவே தேசிய
அரசாங்கம் இந்த விடயங்களை கருத்தெடுத்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான புலம்பெயர் சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, அதை எடுப்போம் என்று இந்த இடத்திலே கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.